சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 30 அத்தியாயம், பாதாள குகை.
திருமாவளவன் உயிருடன் இருப்பது உனக்கு தெரியுமா? வெற்றியை இன்று ஆரம்பிக்கிறாயா
என்று கேட்டார். திருமாவளவன் உயிருடன் இருப்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் தற்சமயம் என் அறையில் தான் இருக்கின்றார். அவர் இருங்கோவேல் கண்ணில் பட வேண்டும் என்பதற்காகவும், இருங்கோவேல் ஏதாவது தீங்கு செய்ய முற்பட்டால் புத்தர் சிலையை கொண்டு அவனை தீர்த்து விடவுமே அவனை இந்த கூடத்துக்கு அழைத்து வந்தேன் என்று பதில் சொன்னாள் ராணி.
திருமாவளவன்
என்று ஏதோ சந்தேகம் கேட்க துவங்கினார் சமணத்துறவி. மடத்தை சுற்றி காவல் இருப்பதையும் பார்த்து நீங்கள் ஏறி இறங்கும் சாளரம் வழியாக என் அறைக்கு வந்தார். அதே சமயத்தில் அறை கதவை இருங்கோவேல் இடித்தான். நான் அவனை கூடத்தில் சந்திப்பதாக கூறி அனுப்பி உங்கள் மன்னரை பத்திரப்படுத்திவிட்டு இங்கு வந்தேன் என்றாள் ராணி.
புகாரையும் 20 கிராமங்களையும் கொடுத்தால் புத்தர் சொல்லி மர்மத்தை அவனுக்கு கூறுவதாக சொன்னாயே ராணி
என்று சமணத்துறவி மீண்டும் கேட்டார். ஆம் சொன்னேன். ஆனால் நாட்டை கைப்பற்ற ஆங்காங்கு தீ வைத்து மன்னர் குடும்பத்தை அழிக்க முயலும் இருங்கோவேல் அதற்கு உடன்பட மாட்டான் என்பது எனக்கு தெரியும் என்று பதிலிருத்தாள் ராணி.
என் இந்த நிபந்தனைக்கு நான் மட்டும் இணங்குவேன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கோபத்தால் உதறுகள் துடிக்க கேட்டான் இளம்சொழியன்.
பொதுநலத்துக்காக, தமிழ்நாட்டின் பிற்காலத்துக்காக நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று ராணி தனது முழு நம்பிக்கையை தெரிவித்தாள்.
அப்படி வழியே என்னை மடக்கு முன்னிடத்தில் அன்பிருக்கும் என்று நினைக்கின்றாயா என்று இளம்சொழியன் வினவினான்.
மணந்து பின் அன்பை உருவாக்க எனக்கு வழி தெரியும் தவிர யவனகுருமார்கள் நம்பிக்கையும் என்று மேலும் ஏதோ சொல்ல போன ராணியை,
நிறுத்து நிறுத்து ராணி நிறுத்து, எதற்கு எடுத்தாலும் அந்த யவனகுருமார்களை கொண்டு வராதே. அவர்கள் உன் புத்தியில் உருவாக்கி இருக்கும் நம்பிக்கைகளால் தான் நம் இருவர் வாழ்க்கையும் பாழாகும். நான் சொல்வதை கேள். இப்பொழுது திருமணத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், பிற்காலத்திலும் உடன்பட மாட்டேன். என் மனம் வேறு இடத்தில் ஐத்திருக்கிறது என்றான்.
மனம் ஒரு குரங்கு, நிலையில்லாதது, எந்த பக்கமும் சாயக்கூடியது. இதை உங்கள் சாத்திரமே சொல்லுமே.
என் மனம் அப்படிப்பட்டதல்ல, நிலையானது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவாது. பகிரங்கமாக நடந்த இந்த தர்க்கத்தால் பிரம்மானந்தர் மட்டுமின்றி மற்ற இருவரும் கூட சற்று வெட்கப்பட்டனர். பிரம்மானந்தர் அத்தனை வெட்கத்திலும் காரியத்திலே கண்ணுள்ளவராய்,
படைத்தலைவரே, ராணியும் அழகாகத்தான் இருக்கின்றாள், நாட்டுக்கு அவள் உதவி தேவையாயிருக்கிறது
என்று ஆரம்பித்தவர் இளம்சொழியனின் ஒரு பார்வையால் வாயை சட்டென்று மூடிக்கொண்டார். வீரம் ததும்பும் கண்களை பிரம்மானந்தர் மீதும் இருமிடர் தலையார் மீதும் நாட்டிய இளம்சொழியன் ஆவேசத்தோடு கூறினான்.
அடிகளே, சோழர் மண்டலத்தின் பிற்காலம் இந்த எந்திர சாலைகளால் பிற நாட்டு ராணிகளால் தீர்மானமாகாது. இதோ இருக்கும் இந்த வாளினாலும் என் படை பலத்தாலும் தீர்மானிக்கப்படும். இவள் புத்தர் சிலை மர்மத்தை உடைத்தால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த ஆயுத சாலைக்கு கீழே அரச மாளிகைக்கு செல்லும் சுரங்கம் இருக்கலாம். அதன் மூலம் நாம் ஆட்களை நடத்தி சென்று சேரனை பிடித்துக் கொண்டு போகலாம். இவள் உதவியினால் பாண்டியனுக்கும் அதே கதி ஏற்படலாம். மதுரை எல்லையிலும் இப்படி ஒரு சிலை இருக்கக்கூடும். ஆனால் இத்தகைய வஞ்சகத்தால் எதிரிகளை வெற்றி கொள்ள நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கரிகாலரும் ஒப்புக்கொள்ள மாட்டார். வீர வாழேந்தி வெஞ்சமரில் போர்க்களத்தில் நாட்டப்படும் சோழ மண்டலத்தின் பெருவெற்றி, அதற்கு நடுயந்திரமாக விளங்கப் போவது பூம்புகார். புகாரில் யவனர்களை தீர்த்து கட்டும் எனது படை சேரனையும் பாண்டியனையும் நடுநிலத்தில் சந்திக்கும். ஒருத்து பாருமடிகளே, ஹிப்பாலசின் பட்டாக்கத்தி எதிரிகள் மார்பில் பாய்வதையும் குமரன் சென்னியின் நெடுவேல்கள் காற்றை கிழித்துக் கொண்டு பறந்து மாற்றார் உடலை பிளப்பதையும் பார்க்க போகிறீர்கள். அப்புறம் தான் நிலைநாட்டப்படும் சோழ பேரரசு. எந்திரித்தால் அல்ல, தந்திரத்தாலும் அல்ல, திருமணத்தாலும் அல்ல. இப்படி பிரம்மானந்தரை பார்த்து கூறிய இளம்சழியன் ராணியை பார்த்து, ராணி, இந்த சிலையின் மர்மத்தை உன் மணாளனுக்கு சொல்லிக் கொடு. ஆனால் இது நிச்சயம், நான் உன் மணாளன் அல்ல என்று கூறிவிட்டு கூடத்தை விட்டு அகன்று வெகு வேகமாக படிகளில் ஏறி தான் முதல் நாள் இருந்த அறைக்கு சென்று விட்டான். அவன் ஆவேசத்தாலும் வார்த்தைகளாலும் ராணி கோபப்படுவாள் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்திருந்ததால் ஏமாந்தே போனார்கள். இளம்சழியன் பேச்சை கேட்ட ராணி தலையை நன்றாக தூக்கி சற்று நிமிர்ந்து நின்றாள். அவன் படிமேல் போவதை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு,
சரி அடிகளே, ஸ்நான பானாதிகளை முடித்துக் கொண்டு இரவு இறங்குவேலோடு உறையூருக்கு புறப்பட சித்தமாயிருப்போம்
என்று கூறிவிட்டு தன் எழிலெல்லாம் அசைந்தாட வெகு ஒய்யாரமாக நிதானமாக ஏதும் நடக்காதது போல மாடிப்படிகளில் ஏறி சென்றாள். பகல் நொடி பொழுதில் ஓடிவிட்டது. கரிகாலனும் இருமிடர் தொலையாரும் பிரம்மானந்தரும் பலமுறை சந்தித்து பேசியும் அன்றிருந்த நிலைக்கு சரியான முடிவு ஏதும் ஏற்படாததால் பெரிதும் குழம்பி போயிருந்தனர். அவர்கள் குழப்பத்தை இரவு இன்னும் அதிகப்படுத்தியது. அவர்களை உறையூருக்கு அழைத்து போவதாக சொன்ன இருங்கோவேல் நடுநிசி சிவரை தலையை காட்டவில்லை. வானக்கரையிலிருந்து இளம்சொழியன் கிளம்பிய சற்று நேரத்திற்கு எல்லாம் புகாரில் இருந்து டைபீரியஸை பற்றி வந்த செய்தியின் விளைவாக கிளம்பி தூரிதமாக கருவூரை அடைந்த பிரம்மானந்தர் கருவூரில் சமண மடத்தில் ஏற்பட்ட நிலை கண்டு அதிர்ச்சியுற்று படுத்திருந்தார். இருமிடர் தலையார் மட்டும் அந்த மடத்தில் இருக்க இஷ்டப்படாமல் இரவு சற்று ஏறியதும் கரிகாலனை அழைத்து கொண்டு தன் இடத்திற்கு சென்றார். நடுநிசியும் தாண்டியது. எங்கும் ஒரே நிசப்தம். நிசிவரை சப்தித்துக் கொண்டிருந்த கவுளி கூட தன் கூச்சலை நிறுத்திக் கொண்டது. ராணி மெல்ல கண் விழித்து பக்கத்து படுக்கையில் இருந்த இளம்சழியனை கவனித்தாள். படை தலைவன் நல்ல உறக்கத்தில் இருப்பதை கண்டு அவனை இருமுறை ஆட்டி பார்த்தாள். உறக்கம் பலமாக இருந்ததால் திருப்தி அடைந்து அடிமேல் அடி வைத்து மெல்ல அறைக்கு வெளியே சென்றாள். அறைக்கு வெளியே வந்ததும் மற்ற அறைகளையும் நன்றாக சாத்தி வெளியே தாழிட்டு படிகளில் இறங்கி மீண்டும் புத்தர் சிலை இருந்த கூடத்துக்குள் வந்தாள். அங்கு வந்தது முதல் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்ட ராணி கூடத்தில் மிக மெதுவாக நடந்து சென்று எல்லா கதவுகளையும் தாழிட்டாள். பிறகு புத்தர் சிலையை மெல்லானியே அதன் பீடத்துக்கு அருகில் நின்று புத்தர் பிரான் திருவடிகளின் கட்டை விரல் நகங்களை லேசாக திருகினாள். அவள் ஒரு திருகு திருகியதுமே புத்தர் சிலை ஒரு முறை கிர்ரென்று சுழன்றது. பிறகு ஏதோ கட்டிடமே இடிந்து தலையில் விழுவது போன்ற ஒரு சப்தம் பயங்கரமாக கேட்டதன்றி சிலையும் சரிபாதியாக வெடித்து அகன்றது. அதன் இரண்டு கைகளில் இருந்தும் இரண்டு பெரிய கத்திகள் அசுர வேகத்தில் கிளம்பி கூடம் பூராவிலும் சுழன்றன. புத்தர் சிலைக்கு உள்ளே சமபாகமாக தெரிந்த இரண்டு பகுதிகளிலும் தமிழகத்தின் யவன ஆயுதங்களும் கலந்து காட்சியளித்தன. வடநாட்டு பிண்டி பாலம் முதல் யவனர் இரும்பு முள் கதைகள் வரை சகல ஆயுதங்களும் இருந்ததால் பெரிய ஆயுத சாலையாக அந்த சிலை பகுதிகள் தெரிந்தன. சுமாரான வீரர்கள் தரிக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்ட அந்த இரு பகுதிகளையும் சற்று நேரம் முற்று கவனித்த ராணி சிலையின் இரு கைகளையும் அழுத்தினாள். மீண்டும் இடி போன்ற பெரும் சப்தம் அந்த இரவில் கிளம்பி சமண விகாரத்தின் சுவர்களிலும் பிரதிபலித்து மிக பயங்கரமாக ஒலித்தது. சிலை இரண்டாக பிரிந்த இடத்தில் ஒரு பெரும் பாறை அகன்றது. கீழே பாதாளத்தை நோக்கி படிகள் ஓடின. புத்த பகவான் திருவடிகளில் ஒன்றில் இருந்த விளக்கை எடுத்துக்கொண்டு படிகளில் இறங்கி சென்ற ராணி சுமார் 100 படிகளை கடந்ததும் சமதரைக்கு வந்தாள். சமதரையின் அடித்தளம் கருங்கரு பாறைகளால் அமைக்கப்பட்டு பெரிய கூடம் போல தெரிந்தது. சுற்றும் முற்றும் எங்கும் பெரும் தூண்கள் எழுந்து நின்றன. பாதாள குகையை யவனர்கள் திறம்படவே சிருஷ்டித்திருந்தார்கள் என்பதை அறிந்திருந்த ராணி பெருமையால் புன்முறுவல் செய்தாள். தூண்களில் இருந்த கற்களின் அமைப்பு எகிப்திய பரோமன்னர்கள் சமாதி மண்டபங்களை போல் இருந்ததை கண்ட ராணி அந்த கல்லில் ஒன்றை பிடுங்கினாலும் குகை தலைமேல் விழுந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு சுற்று முற்றும் நோக்கினாள். குகையின் ஓரத்தில் ஒரு பயங்கர குட்டை இருந்தது. அதன் கரையில் முதலைகள் பல படுத்து கிடந்தது அன்றி மனித அரவம் கேட்டதால் ஓரிரண்டு முதலைகள் அவளை நோக்கி ஊர்ந்து வரவும் முற்பட்டன. மிக பயங்கரமான சூழ்நிலை. ராணி பயந்திருந்தால் அந்த குகைக்கு பயந்திருக்க வேண்டும், அல்லது முதலைகளுக்கு பயந்திருக்க வேண்டும். இரண்டுக்கும் அஞ்சாத அவளையும் அச்சப்படுத்த ஒரு குருவாள் அந்த மண்டபத்தின் நடுவில் கிடந்தது. தனக்கு முன்பாக யாரோ அங்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்ட ராணி பெரும் பீதி அடைந்து அந்த வாளை அணுகி அதை எடுக்க போய் சற்று குனிந்தாள். அதே சமயத்தில் அவள் அச்சத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போக எழுந்த சிரிப்பு அந்த குகையை பயங்கரமாக ஊடுருவி சென்றது. அடுத்த வினாடி நீண்ட வாட்கள் 4 குகை தூண்கள் அடித்துவிட்ட இருட்டிலிருந்து கிளம்பி அவளது வெண்மையான கழுத்தில் பதிந்தன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.